நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதுங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தின் தொலைபேசி ஊடாக நமது இனியதியம் செல்லூர் சீனிவாசன் அவர்கள் விடுத்த வினாவிற்கு விளக்கமாக அழகாக பதிலளிக்கிறார் மனநல ஆலோசகர் திருமதி ஷெலின் அவர்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுதும் கேட்கலாம்.
சில கிராமத்துல பாண்டி மடம் அப்படின்ற ஊர்ல எல்லாம் மனநோயாளிகளை வந்து கட்டி போட்டுட்டு அந்த தினசரி வந்து ஒரு சித்த மருத்துவத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கான இதெல்லாம் பண்றாங்க, அது வந்து எந்த அளவுக்கு மேடம் முழுமையா கியூர் ஏதாவது குணப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி
அது வந்து அந்த மாதிரி செய்யறாங்க, பட் அது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கறது அண்ட் ஆல்சோ அது வந்து அந்த ஹைஜீனிக்கான ஒரு விஷயமா அப்படிங்கறது வந்து சந்தேகம் கேள்விகள் இருக்கு நிறைய பேருக்கு. பட் பொதுவா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இந்த மாதிரி மனநல ஆலோசகர்கள் கிட்ட தீவிர மனநோயில் இருக்கிறவங்க வரும்பொழுது நாங்க மனநல மருத்துவர்களை தான் வந்து நாங்க கைட் பண்றோம். கவுன்சிலிங் தான் வந்து மனநல ஆலோசகர்கள் கொடுக்க முடியும். ஏன்னா மனநல ஆலோசகர்கள் அப்படிங்கறவங்க வந்து உளவியல்ல முது இளநிலை பட்டமோ இல்ல வந்து முதுகலை பட்டமோ வாங்கினவங்க பிளஸ் கிளினிக்கல் சைக்காலஜி அந்த மாதிரி ஏதாவது செய்யறவங்க வந்து செஞ்சிருக்கிறவங்க மனநல ஆலோசனை கொடுக்க முடியும். பட் MBBS முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கியாட்ரியில வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க தான் மனநல மருத்துவர்கள் டாக்டர்ஸ்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப எங்க கிட்ட வந்து இப்ப கவுன்சிலிங்க்கு தீவிரமான பிரச்சனை இருக்கிறவங்க வரவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி மனச்சிதைவோ இல்ல ஹிஸ்டீரிக்கோ எந்தெந்த பிரச்சனை வந்து கவுன்சிலிங்கால சரி பண்ண முடியாத நிலைமையில வர்றாங்களோ அவங்க அவர்களை வந்து நாங்க மனநல மருத்துவர்கள் கிட்ட தான் போக சொல்லி ரெக்கமெண்ட் பண்றோம். சோ அதுதான் வந்து எல்லா கவுன்சிலர்ஸும் பண்றது. அதே மாதிரி மனநல மருத்துவர்கள் கூட மருந்து தேவையில்லை இவங்களுக்கு, இவங்களுக்கு கவுன்சிலிங்கே போதுமானது அப்படிங்கறப்ப மனநல ஆலோசகர்கள் கிட்ட தான் அவங்க வந்து வழிகாட்டுவாங்க. மனநிலை சரியில்லாதவங்களுக்கு நிச்சயமா கவுன்சிலிங் கொடுக்க முடியாது சார். அந்த வேறுபாட்டை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து கவுன்சிலிங் அப்படின்றது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் யாரு வந்து கேட்கக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுறது தான் கவுன்சிலிங். சோ அது வந்து நீங்க பேஷண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு
முன்னாடி
ஆமா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு உடல்லேயே வேதியியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு மருந்து தான் வேணும் அப்படின்னா அது வந்து கவுன்சிலர்ஸ் பண்ண முடியாது பண்ணக்கூடாது. அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட போயிட்டு மனநல மருத்துவர்கள் கிட்ட போயிட்டு அவங்க கொடுக்கற மாத்திரையெல்லாம் உட்கொண்டு அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில அதாவது கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு புரியக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுதுதான் வந்து மனநல ஆலோசனை அவங்களுக்கு கொடுக்கப்படணும்.
கவுன்சிலிங் சொல்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் அவரை சார்ந்த ஒரு குடும்பத்தார் சார்ந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவர் சரியா முடிஞ்சாதான் அவர் வந்து முழுசா
நிச்சயமா 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 அதனாலதான் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து
ஆமா
நிச்சயமா கவுன்சிலிங் வந்து நிறைய வகைகள் இருக்கு. தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் இருக்கு, வேலை சார்ந்த கவுன்சிலிங், தொழில் சார்ந்த கவுன்சிலிங் இருக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கான கவுன்சிலிங் இருக்கு. இதுல வந்து குடும்ப பிரச்சனைகள்னு வரும்பொழுதே அது வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வந்து கணவன் மனைவி இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைன்னு வந்தாலே நிச்சயமா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் எந்த மனநல ஆலோசகரும் கவுன்சிலிங் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து தவறு யார் மேலேன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியாது. அதனால வந்து அதுல சம்பந்தப்பட்ட குடும்ப நபர்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா பேசி அதற்கப்புறமா வந்து ஒரு அவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுத்து இப்படிதான் இது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. சோ அதனால குடும்ப நபர்கள் எல்லாருமே வந்தாதான் அது வந்து முழுமையா வெற்றி பெறும் அந்த கவுன்சிலிங்.
என்னங்க
அது வந்து மன நோய் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது அவங்க வந்து அடிக்ஷன் ரொம்ப அதிகமாயிருக்கு அளவுக்கு மீறி ஜாஸ்தி ஆயிருக்கு அவங்க கண்ட்ரோல்லயே இல்ல அப்படிங்கறப்ப வந்து TTK மாதிரியான நிறைய சென்டர்ஸ்ல மருத்துவர்களின் உதவியோட அவங்களுக்கு மருந்து உதவியும் கொடுத்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் கவுன்சிலிங் மட்டுமே போதுமானது. அவங்க மனைவி கிட்டையும் பேசுவோம் பிளஸ் இவங்க வந்து அந்த குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்கு வேற என்னென்ன மாற்று வழிகள் அதற்கு செய்யலாம்ங்கிறதையும் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி நிறைய பயிற்சிகள், உடல் பூர்வமான உடல் சார்ந்த பயிற்சிகளும் கொடுத்து அவங்கள வந்து அந்த குடி பழக்கம் மறக்க வைக்கிற மாதிரியான கவுன்சிலிங் வந்து கொடுக்கறாங்க. அது வந்து சில கவுன்சிலர்ஸ் வந்து டி அடிக்ஷன் இதுலயே வந்து ஸ்பெஷலைஸ் பண்றாங்க, டி அடிக்ஷன் கவுன்சிலிங்லயே வந்து ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. பட் இது வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சு, ரொம்ப அவங்க வந்து கவுன்சிலிங் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க அப்படிங்கும் பொழுதுதான் இந்த சில நிறுவனங்கள் வந்து மருத்துவர்களின் உதவியையும் வாங்கிட்டு கவுன்சிலர்ஸோட உதவியும் வாங்கிட்டு செயல்பட்டு இருக்காங்க. அது வந்து இட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் அவங்க அந்த பேஷண்ட் வந்து என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் சார் அது வந்து டிசைட் பண்ண முடியும்.
கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்ன்றத சந்திக்காம யாருமே வந்து இப்ப டிராவல், அதாவது லைஃப் வந்து டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்துல மைண்டையும் சரி நம்ம சுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையும் சரி எப்படி நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கலாம்ன்றத ஒரு சில கருத்துக்களை சொல்லுங்க.
நிச்சயமா இப்ப வந்து டிப்ரெஷன் இல்லாதவங்க யாருமே இல்ல, ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க கூட எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது குழந்தை பருவத்தில இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது டென்ஷன் ஒண்ணு இல்ல, டிப்ரெஷன் ஒண்ணு இல்ல அப்படின்றத ஒரு குழந்தை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டென்ஷன் டிப்ரெஷன் எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்து வளர்ற சூழ்நிலையை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. சோ அட்லீஸ்ட் வந்து இனி வர ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் தெரியாம இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தே ஹாவ் டு பி ரோல் மாடல், அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அண்ட் அது நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நிச்சயமா வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு நம்ம வந்து மன அழுத்தத்திற்கு உட்படாம இருக்கிறதுக்கு. உங்களது வேலை நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ வேலை செய்யறப்ப அந்த வேலையில கவனமா இருங்க. என்ன செய்யறீங்களோ சாப்பிடுறீங்க, ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அந்த டீ சாப்பிடறதுல மட்டும் உங்களது முழு கவனத்தை செலுத்துங்க. பட் நம்ம என்ன பண்றோம், நிச்சயமா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வேலை செய்யறப்பதான் வேற ஞாபகம் வரும், சாப்பிடறப்பதான் வேலை ஞாபகம் வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யறதுனால நம்ம மனசை வந்து தேவையில்லாம அலைக்கழிக்கிறோம், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம என்ன வேலையில நீங்க ஈடுபடுறீங்களோ அதை தவிர உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பொழுதுபோக்கு டெபினட்டா இருக்கணும். பொழுதுபோக்குங்கிறது நான் சொல்றது சினிமா பாக்குறதோ இல்ல டிவி சீரியல் பாக்குறதோ கிடையாது. அந்த பொழுதுபோக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குது, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, உங்களது வந்து கற்பனை திறனை எந்த அளவுக்கு வளர்க்குது, எந்த அளவுக்கு நமது மூளையினுடைய செயல்பாட்டை வந்து சரி செய்யுது. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தொழிலதிபர்களா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேஷன், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தொழில் மேல இருக்கிறது எப்படி பேஷனோ அந்த மாதிரி வேற ஒரு பொழுதுபோக்கு மேல இருக்கிறது வந்து ஆர்வம் இல்ல இன்ட்ரெஸ்ட். அது வந்து கவிதை எழுதுறதா இருக்கலாம், இல்ல ஒரு மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், எது எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ உங்களுக்கு வந்து நம்ம மூளை வந்து லாஜிக் ஓரியன்டாவே எப்பவும் இல்லாம இந்த மாதிரி கற்பனைகளுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் வந்து இடம் தரக்கூடிய வகையில உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒரு பெயிண்டிங்கே வரையறீங்கன்னா அது முடிக்கிறப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பொருளை உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். சோ அதனால நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுங்க.
அப்புறம் கடைசியா ஒரே ஒரு க்வெஸ்சன் மேடம், தூக்கம் இல்லாம நைட்ல நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா?
ஆமா சார்.
அது வந்து எப்படி மேடம், ஒரு மன அழுத்தம் இல்ல மனச்சிதைன்ற வகையில எந்த வகையில மேடம் சேரும்?
தூக்கமின்மை அப்படிங்கறது வந்து பொதுவாவே வந்து வயது ஆக ஆக தூங்குற நேரம் வந்து குறையும். இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னா பிறந்திருக்க குழந்தைங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் போக போக குறையும், வயது ஆக ஆக தூங்கும் நேரம் வந்து கம்மியாகும். சோ அது வந்து இயல்பாகவே அந்த மாதிரி உங்களுக்கு உங்களது வயது அதிகமாக ஆக தூக்கம் வராம இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அது வந்து நார்மல் தான். பட் உங்களுக்கு வந்து இல்ல அப்நார்மலா தூக்கமின்மையா இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மனசுல ஏதாவது கவலை இருக்கான்னு பாருங்க. இல்ல உங்க வேலை சார்ந்த பிரச்சனைகளோ அந்த மாதிரி நிச்சயமா ஏதாவது இருக்கணும். இன்னொன்னு வந்து ரிலாக்ஸேஷன், நீங்க வந்து உங்க உடம்புல இருக்கிற கேலரிஸ் வந்து நீங்க பேர்ன் அவுட் பண்ற மாதிரி வாக்கிங்கோ தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா வாக் போறது ஈவினிங்ல அந்த மாதிரி நீங்க வந்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது இயல்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். உணவு பழக்கத்திலையும் வந்து நீங்க ஏதாவது தவறான உணவு பழக்கம் இருந்தது அப்படின்னா அதுல வந்து நீங்க மாற்றம் செய்துக்கிறது மூலமாகவும் தூங்குறது வந்து உங்களுக்கு சரியாகும், தூங்கும்
பிரச்சனை.
நன்றி.
கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்ன உங்களுக்கும் சாந்தம் காய் தொடர்பு நிலையத்துக்கும் வேரிதாஸ் தமிழ் பிடிக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம் மேடம்.
ரொம்ப நன்றிங்க. கடந்த வாரத்துல மனநலம் பாதிக்கப்பட்டால் உடலில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதை பத்தி நம்ம இப்ப பேசலாம் நான் நினைக்கிறேன்.
இப்ப வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உடல்லையும் வந்து வெளிப்படும் நமக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தலைவலி நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி வயிறு வலி வந்து அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு தலைவலி ஏற்படுதோ, மண்டையில பிளக்குற மாதிரி ஏற்படுதோ, அப்ப நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களது எண்ணங்கள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நிச்சயமா தேவையில்லாத எண்ணங்களோ இல்ல பயமோ குழப்பமோ ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஏதோ ஒன்னு, வேலையில இருக்கிற டென்ஷனோ, ஏதோ ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். இதுதான் வந்து அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மெடிசன் எடுத்துக்காம ஜஸ்ட் ஒரு நாள் அந்த எண்ணங்களை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. என்ன எண்ணம் நமக்கு இப்ப ஏற்பட்டுச்சு, நமக்கு தலைவலி வர்றப்ப அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு சரிப்படுத்துவது ஈஸியா முடியும். அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்தாலே போதும். வயிற்று வலி கூட அப்படிதான் சொல்றாங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்ன்றது மனநலத்தில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்து நமக்கு உடல்லையும் ஒரு பிரச்சனையா வெளிப்படுது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப சில சமயங்கள்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன், கார்ல போறப்ப வந்து எனக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது, எனக்கு தலைவலி வருது, இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருது. நமக்கு தலைவலி ஏற்படுறப்ப நான் கார்ல போனேன், அதுதான் உண்மை. ஆனா என்ன ஆகும், கார்ல போறப்பெல்லாம் எனக்கு தலைவலி வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். சோ அதுல இருந்து எனக்கு காரை பார்த்தாலே இவனை கார்ல போறது பிடிக்காது, தலைவலி வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருது. சோ இந்த எண்ணங்களை வந்து நம்ம சரிப்படுத்துவதன் மூலமாக அந்த நோயையும் சரிப்படுத்த முடியும்ன்றதுதான் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீஸோட கான்செப்ட். இது வந்து ஒரு பக்கம் இருக்கணும். வேதியல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கறத விட அதனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வேதியியல் பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படும் பொழுது நிறைய நேயர்கள் கேட்ட மாதிரி மனச்சிதைவு நோய் இந்த மாதிரி, அதாவது வெளிப்படையாவே தெரியும் இவங்களுக்கு வந்து மன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வகைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டீரிக்கா பேஷண்ட், ஹிஸ்டீரிக்கா பிஹேவ் பண்றது, எதில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, பேய் பிடித்த மாதிரி கத்துறது, அதுக்கப்புறமா வந்து வேற வேற மாதிரி பேசுறது, திடீர்னு பேசுவாங்க அப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப அப்நார்மலா வெளிப்படையாகவே வந்து ஒருத்தர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரிந்து நடந்து கொள்கிறார் அப்படின்னாலே நிச்சயமா அவங்களுக்கு உடல்ல அந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது காரணம். இது வந்து பெண்களுக்கு பொதுவா நிறைய சமயங்கள்ல பார்க்கும்பொழுது மெனோபாஸ் டைம்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுறத உளவியல் நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து மெனோபாஸ் பீரியட்ல பெண்களுக்கு வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் கூட தந்து அதை வந்து கட்டுப்படுத்துறாங்க. சோ உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸ் கூட டெபினெட்டா வந்து இந்த மனநலம் சார்ந்த நோய்களுக்கு சில சமயம் வழிவகுக்கும். இது நீங்க என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அப்நார்மலான சிம்டம்ஸ் தெரியுதா, ரொம்ப வெளிப்படையா வந்து ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன டயக்னோஸ் பண்ணணுமோ பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க.
இப்போ உங்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்க படிக்கிறோம், அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது ஆழ்நிலைக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அதுல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்க. ஒரு மனிதனை உறங்க வைத்து அவனுடைய முற்பிறவையை நாங்கள் சோதிக்கின்ற ஒரு ஆழ்நிலை பகுதிக்கு நாங்கள் செல்கின்றோம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க. அதனால அப்படின்னு பார்த்தா வந்து முற்பிறவியெல்லாம் இருக்குது அப்படின்றீங்களா? இந்த கேள்விக்கான பதில அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நாம தெரிஞ்சுக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இனி இதெங்களே நலம் காப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை மன நலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இனிய இதயங்களின் தொலைபேசி ஊடான கேள்விகளுக்கும் மிக அழகாக விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் மனநல ஆலோசகர் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்கள். இந்த வாரத்தின் தொடர்ச்சியினை மீண்டும் வரும் வாரத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.